May 16 தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது என்பது நாம் அறிந்த செய்தி. இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் தற்பொழுது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. கட்சிகளிடையே கூட்டணியெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு வேட்பு மனுக்கள் தாக்கலாகிவிட்டன. கடந்த 22 துவங்கி 29 மாலையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது. 7145 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பல கட்சிகள் தங்களின் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகின்றன. அதிமுக, திமுக, காங்கிரஸ் கூட்டணி, மக்கள் நலக்கூட்டணி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் அணி, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணியும் என்று வரும் சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி நிலவும் தமிழக தேர்தல் களத்தில் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கட்சி மற்றும் அதன் கூட்டணிகள் பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணியும்
உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, பரம் சுழல்கிறதோ இல்லையோ, மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும்.
வரும் சட்டசபை தேர்தலில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி 156 தொகுதிகளில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி போட்டியிடுகிறது. இதில் 156 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி களம் காண்கிறது. இந்திய ஜனநாயக கட்சிக்கு 45, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் 24, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், கொங்கு நாடு ஜனநாயக கட்சி தலா 2, அனைத்திந்திய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், அனைத்து அறிந்ததியர் சமூக கூட்டமைப்பு பேரியக்கம், கொங்கு வேட்டுவ கவுண்டர் நலசங்கம், அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் மற்றும் போயர் முன்னேற்ற சங்கம் ஆகியவற்றுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த தனது பார்வையை முன்வைக்கிறார் தமிழகத்தின் மூத்த ஊடகவியலாளரான திரு ஐயநாதன் அவர்கள்.
மற்ற கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் என்னவெல்லாம் பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதியளித்திருக்கின்றனவோ அவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையிலும் பொதுவாக இடம்பெற்றிருக்கிறது. விவசாயிகளின் நலன் காப்போம், மீனவர்களின் நலன் காப்போம், தரமான கல்வியை வழங்குவோம், பிறகு தரமான மருத்துவத்தை அளிப்போம், சிறந்த ஊழலற்ற சிறந்த நிர்வாகத்தை அளிப்போம், முழுமையான மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்றெல்லாம் மற்ற கட்சிகள் கூறியதைப் போலவே பாரதிய ஜனதா கட்சியும் கூறியுள்ளது. ஆனால் அதையெல்லாம் விட கூடுதலாக எந்த இடத்தில் அவர்கள் மற்ற கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்து வேறுபடுகின்றார்கள் என்றால், அவர்களுடைய ஆழமான கொள்கையான கோர ஐடியாலஜி இந்துத்துவாவை அடிப்படையாக கொண்டு அவர்கள் முக்கியமாக சில விடயங்களை அளித்திருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு, கோயில்களினுடைய சொத்துக்களை அரசாங்கத்தினுடைய பிடியிலிருந்து மீட்டு அதை அறங்காவலர்களிடம் ஒப்படைப்போம் என்பது, பிறகு பொதுவாக தாழ்த்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வியில் முன்னுரிமை அளித்து அவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை அளிப்போம் என்று கூறுவது, இதில் அவர்கள் சிறுபான்மையினரை முழுமையாக தவிர்த்து விடுகின்றார்கள், மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள், பள்ளிகளில் யோகா வகுப்பு என்று சொல்லியிருக்கின்றார்கள், அதன் அர்த்தம் சமஸ்கிருதத்தை திணிப்பது என்பதாகும். இப்படி அவர்களுக்கே உரித்தான மத ரீதியான அவர்களுடைய அடிப்படை கோட்பாடுகளில் இருந்து பல விடயங்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்.
கல்வித்துறையில் ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு மற்றும் மதம் மாற்ற தடை சட்டம் கொண்டுவரப்படும் என்ற பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையினை மாணவர் கூட்டமைப்பு போன்ற அமைப்புகள் கண்டித்துள்ளன. வரும் தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு தமிழகத்தில் எப்படி உள்ளது என்று விளக்குகிறார் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
பாரதிய ஜனதா கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்தது. 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியல் சக்திகள் இங்கு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல, அதுல 2 எம்பிக்கள் ஜெயித்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்குகள் வாங்கி நிறைய இடங்கள்ல 2வது இடத்திலும் வந்து மக்களுடைய ஆதரவை நிரூபித்தது. இப்போ சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணி அதே மூல கட்சிகள் அமையாவிட்டாலும் கூட நடந்து கொண்டிருக்கக்கூடிய மத்தியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான ஆட்சி என்பது மோடி அவர்களுடைய சிறப்பான திட்டங்கள், இதையெல்லாம் மக்களிடம் பெற்றிருக்கின்ற வரவேற்பு. 2வது தமிழகத்தில் இந்த 2 கட்சிகள் மேல் அடைந்திருக்கக்கூடிய சலிப்பு. 3வதாக மாற்று அரசியல் சக்தியாக தங்களை முன்னிறுத்திய மக்கள் நல கூட்டணி என்பது இன்று ஒவ்வொரு தலைவர்களுடைய செயல்பாடுகளாலும் மக்களுடைய நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பாரதிய ஜனதா கட்சிக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் அதிகரிப்பதாக நாங்கள் பார்க்கிறோம்.
ஆனால் மத்தியில் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் பாஜக கோலோச்சினாலும் அது தமிழக மக்களை கண்டுகொள்ளவில்லை என்றும் அதுவே பாஜக தமிழகத்தில் வளர்ச்சி அடையாததற்கு காரணம் என்கிறார் ஐயநாதன்.
பொதுவாக வருகின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு சிறிய கட்சிகளின் துணையுடன் ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது என்றாலும் கூட மத்தியில் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 1.5 வருட காலத்தில் இன்னும் சொல்ல போன 21 மாத காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நலன் தொடர்பாக அவர்கள் பெரிதாக எதையும் செய்யவில்லை. கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஏற்பட்ட பொழிந்த மழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சென்னை உள்ளிட்ட சென்னை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை பெரும் பாதிப்பிற்கு உள்ளான போது பிரதமர் மோடி உடனடியாக இங்கு வந்து பார்வையிட்டது. அதன் பிறகு அதற்கு உதவித்தொகையாக 2 தவணைகளில் 1000 கோடி ரூபாய்களை அளித்தது என்பதை தவிர தமிழ்நாட்டு மக்கள் தொடர்பான தமிழ் இனத்தின் தொடர்பான பிரச்சனைகளில் அவர்கள் ஒரு சிரத்தையோடு கையாளவில்லை. சிரத்தையோடு கையாளவில்லை என்று சொல்வதை விட சிரத்தையோடு அணுகவில்லை என்று சொல்வது சரியானதாக இருக்கும். உதாரணத்துக்கு தமிழக மீனவர்கள் நடுக்கடலில் கைது செய்யப்படுவது, தாக்கப்படுவது, சிறைபிடிக்கப்படுவது, அதே போல ஈழத் தமிழர்களினுடைய பிரச்சனை, இவை இரண்டிலுமே அவர்கள் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சி கடைபிடித்த அதே கொள்கை பாதையை தான் இவர்களும் கடைபிடிக்கின்றார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் கச்சத்தீவை மீட்போம் என்று குரல் கொடுத்தார்கள். இப்பொழுது அதெல்லாம் முடிந்துவிட்ட விடயம் என்று சொல்லி வாக்குமூலத்தை அளித்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில். அதே போல ஈழத் தமிழருடைய பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கையாண்ட இலங்கை அரசனுடைய நட்பு முக்கியமானது, இலங்கையோடு கூடிய அந்த வர்த்தகம் முக்கியமானது என்கின்ற அடிப்படையில் ராணுவ ஒத்துழைப்பு வரை முன்னை விட மிகவும் வலிமையாக அவர்கள் சிங்கள அரசோடு அவர்கள் ஒத்துப்போகின்றார்கள். மற்றொரு பக்கத்தில் பார்த்தால் தமிழ்நாட்டினுடைய நலனை முன்னிட்டு இருக்கக்கூடிய விடயங்களோ அல்லது பண்பாட்டு விடயங்களிலோ எந்த இடத்திலும் அவர்கள் பெரிதாக தமிழ்நாட்டிற்கு உதவவில்லை. உதாரணத்திற்கு காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கின்ற தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை இன்று வரை ஏற்கப்படாமல் இருப்பதனால் காவிரியிலிருந்து உரிய தண்ணீரை தமிழ்நாடு பெற முடியாத ஒரு சூழல் இன்றைக்கும் நிலவுகிறது. இதே போல இன்னும் பற்பல விடயங்களில் நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழ்நாட்டினுடைய நலனிற்கு மத்திய அரசு பெரிதாக உதவியது என்று சொல்வதற்கு ஏதுமில்லை என்ற நிலையே இருக்கின்றது.
தமிழ்நாட்டின் நலனிற்கு மத்திய அரசு ஏதும் உதவவில்லை என்ற திரு ஐயநாதனின் குற்றச்சாட்டை மறுக்கிறார் வானதி ஸ்ரீனிவாசன்.
முற்றிலும் உண்மைக்கு புறமான விஷயம். ஏன்னா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஈழத் தமிழர்களுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்டு இருக்கிற அதனோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிருக்கிற வைகோ அவர்கள் போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஜெயிக்க முடியலையே. அதனால இது வெறும் ஈழத் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, நீங்க ரெண்டு நாடுகளும் இன்று அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. இங்க திரு மோடி அவர்கள் வந்தாரு, அங்க ஒரு அரசியல் மாற்றம் நடந்து எவ்வளவு ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டெப்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஒரு 2 வருஷ காலத்துக்குள்ளாகவே, ஏன்னா நீங்க 1 வருஷம் கூட சொல்லுவேன், நீங்க மீனவர்களோட பிரச்சனையில ஒரு உயிர் கூட பலியாகவில்லை இதுவரை. இது வந்து தமிழக மீனவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி. எல்லை பிரச்சனை, மீன்பிடி பிரச்சனைங்கிறது தொடர்ச்சியா இருக்கு, நாங்க அதை ஒத்துக்கிறோம். ஆனாலும் அதே ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி நகர்த்து செல்றதுல எங்களோட கமிட்மெண்ட் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அதே போல பிரதமருடைய இலங்கை விஜயம், அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய யாழ்ப்பாண ஏரியாவுக்கே செல்கிறார், அங்க இருக்கக்கூடிய மக்களோடு பேசுகிறார், அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்திலேயே நீங்க வந்து 13வது சட்டத்திருத்தத்தை கொண்டு வரணும்னு பேசுறாரு. இவ்வளவு தூரம் ஒரு ஸ்ட்ராங்கா தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பிரதமரை அண்மை காலத்துல இந்தியாவில யாரும் பார்க்க முடியல. நிச்சயமாக நல்ல ஒரு குறியீடுகள் வந்து அங்க உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி ஈழம் என்பதை பற்றி வேற கருத்து இருந்தா கூட அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா அது தேசிய அளவில் இந்தியாவில பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது தமிழக தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சி. 60 லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்தால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அமைத்துக் காட்டுகிறேன் என்று மத்தியில் அமித்ஷா கூறியிருக்கிறாரே, இது சாத்தியமாகுமா என்று வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் கேட்டபோது,
வழக்கமாவே அது ஒரு சித்தாந்த ரீதியிலான ஒரு கட்சிக்கு, அதிலும் குறிப்பாக இந்த இடத்துல திராவிட அரசியல் அப்படிங்கிற அந்த மேலாதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல எங்க வளர்ச்சி மெதுவா தான் இருக்குது, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இன்று அதிகமான இளைஞர்கள் வந்திருக்கிறவர்கள் இந்த சூழ்நிலையை மாற்றுவார்கள். அதனாலதான் எங்களோட நிகழ்ச்சிகள்ல கலந்தக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, மிஸ்டு கால் மெம்பர்ஷிப்பு, இது எல்லாமே வந்து கம்பேர் வித் அதர் பார்ட்டிஸ் நல்லா இருக்கு. அதனால இப்ப எங்களுக்கு அதை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சூழலை சிறிது சிறிதாக உருவாக்கி வருகிறது.
திராவிட கட்சிகளின் ஆட்சி இல்லாத தமிழகம் உருவாக்குவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது உருவாக்கிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. லோக்சபா தேர்தலில் 19.5% ஓட்டுகளை இக்கூட்டணி பெற்றது. ஆனால் 2016 நடைபெறுகின்ற சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லையே என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறார் வானதி ஸ்ரீனிவாசன்.
அப்போ எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலின் போது இருந்த கேள்வி நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைப்பார்கள், யார் பிரதமர் என்பதுதான். அப்போது நாடு முழுக்க இருந்திருக்கக்கூடிய மோடி அவர்களான செல்வாக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழக கட்சிகள் அத்தனையும் எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக பிராந்திய கட்சிகளாக எங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த வார்த்தை, அதில் இருக்கக்கூடிய சிக்கல் தான் இன்னைக்கு வந்து அவர்கள் எங்களோட இணைய விடாமல் செய்தது. ஆனா இன்னைக்கு அவர்களும் அந்த நிதர்சனத்தை இந்த தேர்தலுக்கு பின்பாக புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன்.
ஆனால் இதுவெல்லாம் ஒரு காரணமாக பாரதிய ஜனதா கட்சி கூறினாலும், லோக்சபா தேர்தலில் கூட்டணி அமைத்து மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழர் நலன் சார்ந்த விடயங்களில் அக்கறை செலுத்தாததினால் தங்களின் ஓட்டு வங்கியும் பாதித்துவிடுமோ என்ற கண்ணோட்டத்தில் கூட்டணி கட்சிகள் பிரிந்து சென்றன என்கிறார் ஐயநாதன்.
அவைகள் உண்மைதான். அடிப்படையில் நாம் விடை காண வேண்டிய வினா எதுவெனில், 75 லட்சம் வாக்குகளை பெற்றார்கள், அதாவது பதிவான வாக்குகளில் 19 விழுக்காடு வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய முதன்மையான கட்சிகளை கொண்ட அந்த கூட்டணி பெற்றது. அது மிகப்பெரிய ஒரு வாக்கு சக்தி. அதை ஏன் பாரதிய ஜனதா கட்சியால் முதலில் தக்க வைக்க முடியவில்லை? ஏனென்றால் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சற்றற குறைய 3 முறை தமிழ்நாட்டிற்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் பின்னாளில் பிரதமரான பிறகு ஈழத் தமிழர் பிரச்சனையில் நான் உங்களோடு உறுதியாக நிற்பேன் என்று சொன்னார், நிற்கவில்லை. மீனவர்கள் பிரச்சனையில் நாங்கள் கரிசனத்தோடு உங்களுக்கு சாதகமாக அணுகுவோம், தீர்ப்போம் என்று சொன்னார்கள். இதுவரை எப்படிப்பட்ட தீர்வு காணப்போகின்றார்கள் என்பதை சொல்லவில்லை. உதாரணத்திற்கு நீங்கள் கூறியதைப் போல தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் பதவியேற்றவுடன் சென்று டெல்லியில் பார்த்து அளித்த மனுவில் குறிப்பிட்ட எந்த விடயத்தையும் இது நாள் வரை நிறைவேற்றவில்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழகமாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இவை யாவும் தமிழர் தமிழ்நாட்டை சார்ந்த மாநில கட்சிகள். இந்த மாநில கட்சிகளுக்கு தமிழர் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து வேறு எது இருக்க முடியும்? அவர்கள் எந்த அளவிற்கு பாடுபடுகின்றார்கள் என்பது வேறு விடயம். ஆனால் அவர்களுடைய பார்வை என்பது தமிழ்நாட்டை, தமிழர் நலனை ஒத்திருக்கிறதா இல்லையா? அவர்கள் விடுத்துள்ள தமிழர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் விடுத்துள்ள கோரிக்கைகளை எது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி இருக்கிறது? இந்த கூட்டணியை, பாரதிய ஜனதா கட்சியை நம்பி அதன் தலைமையிலான கூட்டணிக்கு சென்ற இவர்களுக்கு தமிழ்நாட்டில் தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்கான எதையுமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு செய்து தரவில்லை எனும் போது அவர்கள் எவ்வாறு இந்த கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பார்கள்? அதனால் அவர்கள் பெறப்போகும் பயன் என்ன, இழப்பை தவிர?
சினிமா நடிகர்களை பாரதிய ஜனதா கட்சி இணைத்துக் கொண்டாலும், உதாரணத்திற்கு 2015 திமுகவிலிருந்து விலகி நடிகர் நெப்போலியன் பாஜகவில் இணைந்து கொண்டார். இசையமைப்பாளர் கங்கை அமரன், நடிகர் விஜயகுமார் ஆகியோரும் இணைந்திருந்தாலும் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி முன்னிறுத்துவது இல்லை. அதுதான் எங்களது கொள்கை. கொள்கையை நம்பியே எங்கள் கட்சி சினிமா பிரபலங்களை நம்பி அல்ல என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லி வந்தாலும், அவ்வப்போது நடிகர் ரஜினிகாந்தின் ஆதரவை பெற முயற்சிகள் நடைபெறுகின்றன என்று சொல்லப்படுகிறது. இந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரத்தை விட தேர்தல் ஆணையத்தின் பிரச்சாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. 100% வாக்குப்பதிவிற்காகவும், மக்கள் பணம் வாங்கிக் கொண்டு ஓட்டு போடக்கூடாது என்பதற்காகவும் தேர்தல் ஆணையம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது. எது எவ்வாறு இருப்பின், இன்னும் சில வாரங்களில் தமிழக மக்களின் மனநிலை புரிந்துவிடும். அதை இப்பொழுதே யூகிப்பது மிகவும் கடினம்.
முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஆண்ட இரு கட்சிகளின் மீது அவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது, அது உண்மை. ஆனால் அது யாருக்கு சாதகமாக வரும், யாருக்கு எதிராக போகும் என்பதையெல்லாம் இன்னும் மக்கள் உறுதியாக தங்களுடைய முடிவை எடுக்காத நிலையில் நாம் அதை சொல்லுவது கடினமானதாகும் என்று நினைக்கின்றேன்.